சர்வவல்லமையுள்ள கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே சமத்திலே வருகிறோம். ஹோசன்னா பாடி ஆண்டவரே, உம்மை துதித்தோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்தினோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ கொடுத்த இந்த பாக்கியத்துக்காய் நன்றி ஆண்டவரே. எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத பாக்கியம் ஆண்டவரே எங்களுக்கு தந்தீரே. சோத்திரமாப்பா, ஜீவிய நாட்களை தந்தீரே, ஜீவிய காலமெல்லாம் நான் உம்மை துதிப்போமாப்பா, உம்மை ஆராதிப்போமாப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேளையும் சமத்தில ஆண்டவரே துதித்தோம் ஆராதித்தோம் ஆண்டவரே. வானமும் பூமியும் ஒழிந்தாலும் அந்த வார்த்தை ஒழியாத ஆண்டவரே, வார்த்தையும் சமத்தில வருகிறோமாப்பா. ஆண்டவரே என்னை சொல்வேண்டிய மறைத்து நீ பேசும்படியா நாங்கள் செபிக்கிறோம், இடைப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பார்க்கிற ஒரு சிறிய காரியமா இருந்தால் அதிலிருந்து ஒரு பெரிய மாற்றங்கள், ஒரு மாறுதல் ஆண்டவரே, ஆண்டவர் எங்கள் மத்தியில வர வேணும் நாங்கள்
செபிக்கிறோம்.
சமத்தில் இப்ப கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தை பிதாவே. நமஸ்கார். அவ இந்த வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று இதயத்திலே ஒரு விருப்பம் வாஞ்சி வந்தது. ஆனால் அதை குறித்து நான் காலமிலேதான் அதை யோசித்த போது அந்த வார்த்தை தேவன் ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு காரணமான காரியம் என்று பார்க்கிறோம். ஆகவே திவசமத்திலே ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த காரியத்தின் நிமித்தம் என்ன நடக்கிறது, இன்றைக்கும் இந்த பூமியில நடக்கிற மூன்று காரியங்களை குறித்து, அது என்னென்ன காரியம், அது எப்படி நடக்கிறது என்று வேதத்தில் உள்ள மனுஷரை பார்த்து, நம் தேவனை இயேசு கிறிஸ்துவையும் பார்த்து நாம் கடன் செல்ல போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம்.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார்.
என்னவா இருப்பீர்கள்?
சாட்சிகளாய்.
கடைசி பரியந்தமும் எனக்கு, நீங்க பெலனடைவீர்கள். பெலனடைந்து மட்டுமல்ல, நான் என்ன செய்ய வேண்டும், கடைசி பரியந்தமும் நாம் சாட்சியா இருக்க வேண்டும். நான் இந்த சாட்சியை குறித்து இப்போது பைபிளை வாசிச்சு கொண்டிருக்கும் போது பார்த்தால் அந்த அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் சாட்சிகளை குறித்து சொல்லும் போது நாங்கள் சாட்சியா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தா அதுக்கு நாங்கள் சாட்சியா இருக்கிறோம். அவரை நீங்கள் சிலுவிலே அறைந்தீர்கள், அதுக்கு நாங்கள் சாட்சியா இருக்கிறோம். எப்படி பகிரங்கமாக சொல்றார் அப்போஸ்தலர் பவுல் கூட சில இடங்களில் இந்த சாட்சியை குறித்து அவர் எழுதுகிறார். ஆகவே சாட்சியா இருக்க வேண்டியது அவசியம். சரி, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நாங்கள் பெருந்து முடிவறிந்தம் நாங்கள் சாட்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஜோவான் 16 அதிகாரத்திலே 8 வசனத்திலே ஒரு காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. என்ன சொல்றது?
அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
சரி, ஆறு, அவர் பரிசுத்த நாங்கள் அப்போஸ்தல நடவடிக்கையில் பார்த்தோம் பெலனடைந்து சாட்சியாயிருப்போம் சொல்லப்படுகிறது. இதிலே பார்த்தால் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அங்க இருக்கிறோம், உலகத்தில இருக்கிறோம். ஆகவே மூன்று காரியங்களை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒரு காரியத்தை எடுத்து அதில் உள்ள காரியத்தை குறித்து பார்த்து நாங்கள் கடை சொல்ல போகிறோம். அதில் சொல்லப்பட்டது முதலாவது பாவத்தை குறித்து. இந்த பாவத்துக்குத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டி வந்தது. என்றால் ஆதாம் ஏவாள் முதல் செய்த பாவத்தின் இதுதான். இயேசு கிறிஸ்து தம் ஒரே பேரான குமாரனை பிதா இந்த பூமிக்கு அனுப்பினார். ஏனென்றால் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். நாங்கள் பட வேண்டிய பாடுகள், நாங்கள் சுமக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து செய்து முடித்து விட்டார். அதான் நாங்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை நாங்கள் பார்க்க போகிறோம். வெள்ளி, சனி, ஞாயிறு செய்து முடித்ததும் இல்ல, அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார், அவர் ஜீவிக்கிறார். அதே போல நாங்களும் எழுதும், நாங்கள் ஜீவன் உள்ள சாட்சிகள். ஆகவே இந்த பாவத்தை குறித்து வேதத்திலே குறித்து நாங்கள் பார்த்தால், பாவத்தை குறித்து எடுக்கிறேன்னா வேதத்தில் அநேக காரியங்களை நான் எடுக்க முடியும், ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் அதில் எடுத்து அதுக்கான என்னென்ன காரியங்கள் என்று பார்த்து கடன் சொல்ல போகிறோம். ஆகவே பாவத்திலே முக்கிய மூன்று தன்மைகள் இருக்கிற தலையங்கத்தை நீங்க பாவம் என்றே கொடுங்கள். அவ பாவத்திலே முக்கியமான மூன்று தன்மைகள் இருக்கிறது. அது என்னென்று சொன்னால், ஒருவன் பிறருக்கு விரோதமாய் செய்கிற பாவம் ஒன்று இல்லையா, ஒருவன் பிறருக்கு விரோதமாய் செய்கிற பாவம் உண்டு. அது நான் வேதத்திலிருந்து பார்த்தால், நீங்க எடுக்க தேவையில்ல, ஆதிகாம புஸ்தகத்திலே பார்த்தால், 4:6-8 பார்த்தால் அங்கு என்ன நடந்தது, ஆபேலின் பலியை தேவன் அங்கீகரித்தார், காயின் பலிய அங்கீகரிக்கவில்லை. அவன் சொந்த சகோதரனை, முத முதல் இந்த பூமியிலே பிறந்த காயின், ஆவாள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த காயின் என்ன செய்தான், தன் சகோதரனுக்கு விரோதமாக கோபமாகி எரிச்சம் கொண்டு வைராக்கியம் கொண்டு என்னவா முடிஞ்சது, கடைசியிலே அவன் கொலை செய்து விட்டான். ஆகவே நாம் ஒருவர் விரோதமாய் பாவம் செய்கிற காரியம் உண்டு. அடுத்தது பார்த்தால், ஒருவன் தனக்குத்தானே பாவம் செய்கிறதும் ஒன்று இல்ல. வேதம் சொல்லுகிறது, தன் சரீரத்தை கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது, நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகவே ஒருவன் தனக்குத்தானே கேடு செய்கிற பாவம் உண்டு. ஏனென்று சொன்னால், எடுக்குதல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16 அங்கு பார்த்தால், பவுலும் ஷீலாவும் இல்ல, பவுலும் ஷீலாவும் அவர்கள் இயேசுவை பிரசங்கித்த நிமித்தம் பிடித்து அடிச்சு தொழுமரத்தில் கட்டி தலைகளை அப்படி விட்டுறாங்க. எப்படி இருந்திருக்கும், காலையெல்லாம் சங்கடி சங்கிலி போட்டு. நான் அந்த இடத்தை கத்திட்டு கிருப்பையாலே பிலிப்பி பட்டணத்திலே போய் பார்க்கக்கூடியதா இருந்த, நான் குடும்பமாய் இன்னொரு குடும்பம் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் போய் பார்க்கக்கூடிய இருந்தது. வெறும் மலை அந்த இடம், வெறும் மலை, மலைக்கு உள்ளே குடைஞ்சு அந்த இடத்த அடைச்சி வச்சிருக்கா, உள்ளுக்கு போய் பார்க்கலாம். அப்ப அந்த இடத்துல போய் பார்க்கலாம், அந்த இடத்துல அந்த வெக்கையிலே இருந்து, இதவிட ஒரு மலைக்குள்ளே குகைக்குள்ள இருக்குமானால், மறையலுக்குள்ள இருக்குமானால், அது எவ்வளவு கடினமானது, எவ்வளவு கஷ்டமானது, எவ்வளவு வேதனையானது. அதன் மத்தியிலும் தேவனை துதித்து ஆராதித்து பாடினார்கள். எல்லாரும் கேட்டார்கள், பூமி அச்சு வந்தது. இன்றைக்கும் அந்த ரெண்டு ஆலயம், ஒன்று கட்டளிக்கார சேர்ச், மற்றது ஆவிக்குரிய சேர்ச், ரெண்டு சேர்ச்சும் இடிஞ்ச நிலைமையில அப்படியே இருக்கிறது. பூமி அச்சு வந்து அப்படியே இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2000 meters அப்படி இருக்கும் தூரத்தில். இந்தியாவில் இருக்கிறது அவற்ற மறியலிடம், அது ஒரு ரோட்டு ஒன்று கடந்து அங்கால போனால் ஆலயம் இருக்கு, ரெண்டு ஆலயம். ரெண்டு ஆலயமும் அப்படியே இடிக்கப்பட்ட நிலைமையில, பூமி அச்சு வந்தது இடிஞ்சையில, அந்த தொட்டியெல்லாம் அப்படியே இருக்கு, பாதுகாத்து அப்படியே வச்சிருக்கிறார்கள். கால் கழுவுற தொட்டி அதெல்லாம் அப்படியே இருக்கிறது. அவ அங்கு என்ன செய்ய நடக்கிறது, இவர்கள் நடுச்சாமத்தில் தேவனை தூத்து ஆராய்ச்சி தூக்கும் போது பூமி அச்சு வருகிறது. பூமி அச்சு வந்தபோது என்ன நடக்கிறது, சிறக்கதவுகள் எல்லாம் திறக்கப்படுது, கட்டுகள் எல்லாம் அவிழப்படுது. அப்ப அதை காத்த அதிகாரி பார்க்கிறான், உடனடியாக பார்த்தபோது, திருக்கிட்டு பார்த்தபோது எல்லாம் நுழைந்து எல்லாரும் போய்விட்டாங்க. அவன் என்ன செய்யறான், கத்தி எடுத்து தண்டையாலை தானே குத்தி கொள்ள அவன் முயற்சி செய்கிறான். அப்போதான் பவுல் சொல்லுகிறான், நீ உனக்கு ஒன்றும் கேடு செய்யாதே, நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம். அப்ப தனக்குத்தான் கேடு செய்கிற பாவம் ஒன்று. ஆகவே அவன் என்ன செய்கிறான், உடனடியாக போய் அவர்களை கண்டு மனம் திரும்பி குடும்ப ஞானசமணத்தை தேவனை அவர் ஆராதித்தார். ஆகவே ஒருவன் தனக்குத்தான் செய்கிற பாவம் உண்டு. இன்னுமா எடுக்க தேவையில்லை. மத்திய விசேஷம் 16:26, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இன்னுமா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த தூத காரியத்து நான்கு கொண்டு செத்தான். தனக்குத்தானே அவன் பாவம் செய்தான். ஆகவே முதலாவது பாவத்தின் முக்கிய தன்மைகள், ஒருவன் பிறருக்கு விரோதமாய் செய்கிற பாவம் உண்டு. இரண்டாவது தனக்குத்தான் செய்கிற பாவம் உண்டு. மூன்றாவது ஒருவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறதும் உண்டு. அது எப்படி தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறது என்று பார்த்தால், லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே இளையகுமாரனை குறித்து நாங்கள் பார்க்கும்போது அவன் வந்து சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்த்தால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 மூன்றாவது உவமையாக சொல்லப்பட்டது. இளையகுமாரன் மூத்தகுமாரன் என்ற காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. அதிலே அவன் சொல்ற காரியத்தை குறித்து மட்டும் நான் எடுக்கிறேன். 18 21 வாசிங்க.
நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான்.
இளையகுமாரன் சொல்லுகிறான், முதலாவது பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் நினைக்கிறான். முதலாவது அவன் தகப்பனிடத்தில் வந்தபோது முதலாவது செய்த காரியம், நான் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று அவன் சொல்வதை குறித்து பார்க்கிறோம். இது யூதாஸ் காரியத்தை குறித்து இதில் எடுத்து பார்த்தால் அவன் சொல்லுகிறான், குற்றம் அற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன், தெய்வத்தை காட்டி கொடுத்தேன். மனம் கசந்து அழுகிறான், ஆனா மனம் திரும்ப இல்ல, நான் கொண்டு சாகிறான். ஆகவே மூன்று காரியங்கள், ஒருவன் பிறருக்கு விரோதமாக செய்கிற பாவம் உண்டு, தனக்குத்தான் செய்கிற பாவம் உண்டு, ஒருவன் தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவமும் உண்டு. ஆகவே நாம் பாவத்துக்கு விரோதமாய் போராட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என்று சொன்னால் இவரையர் எழுதின நிருபத்திலே அது யார் எழுதுனென்று இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. மிகவும் பழைய ஏற்பாட்டை தேர்ந்தவர், பழைய ஏற்பாட்டை நன்கு கற்றவரான் அது எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் அப்போ சொன்ன பவுல் எழுதின சிலர் கூறுகிறார்கள். ஆனால் அப்போ சிலர் பவுல் எழுதின நடைமுறைக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே அதை யார் எழுதுனென்று தெரியவில்லை. சிலர் சொல்ற அப்போ எழுதியிருக்கலாம். யார் எழுதினாலும் பரிசுத்தாவியான எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே அதில் சொல்லப்படுறது 12:4, பாவத்துக்கு பிறகு நீங்கள் போராடுகிற ரத்தம் சிந்துகிறார், நீங்கள் இன்னும் ஏற்றி நிற்கவில்லை. அப்ப நம் பாவத்துக்கு விரோதமா இந்த பூமியிலே நாங்கள் வாழும் வரை, நில இயேசு கிறிஸ்து வரும் வரையும் நாங்கள் போராட வேண்டியது அவசியமாயிருக்கு. நாம் போராடியே நாம் பாவத்தை மேற்கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். சொன்னால் என்னாகவும் 32:23 பார்க்கிறோம், பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். பாவம் என்ன செய்யும்? உங்களை தொடர்ந்து பிடிக்கும். அப்ப நாம் போராட வேண்டும். இந்த பூமியிலே வாழும் வரையும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. இளைஞர்களுக்கும் போராட்டம் உண்டு, டீனேஜ் வயதுகளுக்கும் போராட்டம் உண்டு, வயதுகளுக்கும் போராட்டம் உண்டு, எல்லாருக்கும் போராட்டம் உண்டு. என்று சொன்னால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், உலகத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆகவே நாம் போராட வேண்டியது அவசியமா இருக்கிறது. சரி, ஆதியாகமத்திலே வந்து பார்த்தால் அங்கு ஒரு காரியத்தை குறித்து பார்த்து நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆதியாகமம் 3 வாருங்கள். ஆகவே ஆதியாகமத்திலே பார்த்தால் இவர்களை குறித்து மூன்று காரியங்களை குறித்து எடுத்திருக்கிறேன். அதே காரியம் தான் இனி நான் மூன்று பகுதியாக பார்க்க போறோம். சரி, இதில் பார்த்தால் முதல் முதல் தேவன் ஆதாமை உண்டாக்குறார். ஆதாமை உண்டாக்கி அவர் சொல்ற காரியம் 2:9 வாசியுங்கள்.
தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புத்திக்கு நலவுமான சகலவித விருட்சங்களின் தோட்டத்தின் நடுவிலேயே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார்.
சரி, முளைக்க பண்ணினார்.
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார்.
ஆண்டவர் சொல்லிட்டார், நீ எல்லாத்தையும் சகல விதங்களையும் உண்டாக்குற தேவனாக்கிறது பார்வைக்கு அழகானது, புசிப்புக்கு நலமான சகல வித விருட்சங்களையும் தேவன் உண்டாக்கலாம். உண்டாட்டி ஒரே ஒரு கனி, ரெண்டு கட்டளை தான் கொடுத்தார், ஒன்று நன்மை ஒன்று தீமை. நீ தீமை செய்தா சாவ, இந்த பழத்தை புசிக்கிறனாலே சாவ, தொடவும் வேண்டாம் புசிக்கவும் வேண்டாம் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்த. ஆறு கொடுத்தார், ஆகாமல் கட்டளை கொடுத்தார். ஆனால் இதே காரியத்தை பிசாசானவன் வந்து ஏவாளிடத்திலே கேட்கும்போது அவள் கேட்கிறான். 3 பார்த்தால், ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? ஒரு சந்தேகத்தை, ஒரு கேள்வி அப்படின்னு சொன்னால் ஆதாம் ஏவாளுக்கு இந்த காரியத்தை சொல்லி இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் நீ புசிக்கலாம், அதை மட்டும் புசிக்க கூடாது. அதான் பிசாசு வந்து என்ன செய்கிறான், சொன்னது உண்டோ? ஆண்டவர் சொல்ற, நீ சாகவே சாவாய். ஆனா பிசா சொல்றது என்னது, நீங்க சாகவே சாவதில்லை. பெரிய பொய்க்கார். எழுதும்போது பாம்பானது மிகவும் தந்திரம் உள்ளதா இருந்தது, சர்ப்பமான. அதை புசிக்க அவளே சொல்லுகிறாள். 3 நீங்கள் தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். புசிக்கவும் வேண்டாம் தொடவும் வேண்டாம். அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டி வந்து நான் சொல்ற, நீங்க சாகவே சாவதில்லை. ஆண்டவர் சொல்றதுக்கு எதிர்மறையாத்தான் அவன் சொல்லுவான். சரி, 6 வாசியம்.
அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும்.
என்னது
புசிப்புக்கு நல்லதும்?
ஆண்டவரானே உண்டாக்கியிருக்கார், பார்வைக்கு அழகான எல்லா காரியத்தையும் உண்டாக்கியிருக்கிறார். ஒரு வருஷம் வராது பழத்தை சாப்பிட்ட, இன்றைக்கு தான் அந்த எக்கச்சக்கான வருத்தங்கள் இல்லையா? ஆண்டவர் சொல்ல, கொழுப்பை என்ன இடத்துல கொட்ட, கொழுப்பு முழுக்க எனக்கு உரியது. நாங்க என்ன செய்யறோம், கொழுப்பு போட்டாதான் டேஸ்ட் இல்லையா? அதான் கொலஸ்ட்ரால் வருது, நரம்புகள் அடைக்குது, ஹார்ட் அட்டாக் வருது. சரி, வாசிங்க.
அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும்.
என்னது பார்வைக்கு? ஆண்டவர் அழகாத்தான் எல்லாத்தையும் படைச்சிருக்க, பார்வைக்கு இன்பம். சொல்லுங்க.
புத்திய தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்த விருட்சமா இருக்கிறது என்று கண்டு,
புத்தியை பொறுக்கலாம், புத்தியை தெளிவிக்கிற இச்சிக்கப்படான். இன்றைக்கு காணப்படுற மிக பெரிதான காரியம் இச்சிக்கப்பட விருட்சமா இருக்கிறது
என்று கண்டு,
என்று என்ன செய்கிறார், கண்டு. ஆண்டவர் சொல்ற, நீ அதை புசிக்க வேண்டாம் தொடங்க வேண்டாண்டு. ஆனா இவள் என்ன செய்கிறாள், அதை சொன்ன நாள்ல இருந்து, பிசாசு வந்து சொன்ன நாள்ல இருந்து ஒரே நாள் நடந்திருக்குமா? பிசாசு சொன்ன உடனே உடனே பழத்தை, அது வேதத்தில் இல்லாத காரியத்தை நான் போதிக்கவில்லை, இல்லாத ஒருவர் ஒரு காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறார், அதை குறித்து எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வேதத்தில் சொன்ன காரியத்தை நான் பார்க்கிறேன். எத்தனை வருடங்கள் சென்றதோ, எத்தனை மாதங்கள் சென்றதோ, எத்தனை நாட்கள் சென்றதோ தெரியவில்லை. அது வேதத்தில் எழுதப்படவும் இல்லை. ஆகவே அப்படியா இருக்கிற நாட்கள்ல அவள் அது தினமும் என்ன செய்திருப்பாள், அதை பார்த்திருப்பாள், அதை ரசித்திருப்பாள், அது புடுங்கி சாப்பிடாத விதத்திலே அவள் இச்சித்திருப்பாள். இதுதான் பிசாசு சொன்னதை கேட்டு அவள் செவிசாய்த்து இந்த காரியத்தை செய்தபடியினான். என்ன நடந்தது பாருங்கள், மூன்று காரியங்கள் நடந்தது. அது என்ன செய்தது, பார்வைக்கு இன்பமா இருந்தது, அடுத்தது புசிப்புக்கு நல்லதாயிருந்தது, மூன்றாவது புத்தியை தெளிவிக்கிறதாயிருந்தது. அப்படின்னு சொன்னால் என்ன நடந்தது, அவள் பார்க்கிறன்னு சொன்னால் கண்களின் இச்சை. இரண்டாவது அது புசிப்புக்கு நல்லதாயிருந்தது, மாமிசத்தின் இச்சை. மூன்றாவது அப்புத்தியை தெளிவிக்கிறதா இருந்தது, அது ஜீவனத்தின் பெருமை. இவ்வாளுக்கு முதன் முதல் வந்த காரியமே தான் கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது மூன்று காரியங்களும் வந்தபோது அவள் என்ன செய்தாள், அதை பறித்தாள், அதை புசித்தாள், ஆதாபம் கொடுத்தாள், ஆதாமம் கொண்டான், பாவம் பூமியிலே வந்தது, மரணமும் வந்தது. இதனால்தான் இந்த பாவத்திலிருந்து மீட்கத்தான் இயேசு இந்த பூமியிலே வர வேண்டி வந்தார். சரி, இந்த முதலாவது ஆண்டவர் உருவாக்கின ஆதாமையும் ஏவாளையும் தேவன் எவ்வளவு காரியத்தை வைத்து மாலையில் ஒவ்வொரு நாளும் விழாவிற காரியங்கள் வைத்து பார்த்தபோது பிசாசு வந்து கண்களின் மாமிசத்தை ஜீவனத்தை பருமையினால் அவள் விழுந்து போனாள். ஏதேன் தோட்டத்திலிருந்து அழகான பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறவர் திரட்டப்பட்டார்கள். ஜீவபரிசு தன் கனியை தொழாதபடி ஒரு சுழல் பட்டியம் அங்கே வைக்கப்பட்ட காரணம் இது மூன்று தான். சரி, ஏவாள் இந்த காரியத்திலே விழுந்து போனாள், இருந்து போனாள். ஆனால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கூட இந்த பிசாசு விட்டு வைக்கவில்லை. பிசாசு என்ன செய்தான், புதிய ஏற்பாட்டிலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்ப்போம். நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிங்கள், 4:8 மத்தியு 4:8.
மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய்,
பொருங்க இந்த வசனத்தை இந்த அதிகாரத்தை எத்தனை முறை நீங்க வாசிச்சிருக்கீங்க நினைக்கிறேன், ஒரு முறையாவது வாசித்து முடிக்காத ஒரு இருந்திருக்க மாட்டீங்க. எப்படி வாசிச்சிருக்கீங்க, மறுபடியும் பிசாசு அவரை எங்க கொண்டு போச்சு,
உயர்ந்த மலை.
ஆனா பிசாசு இயேசுவே கொண்டு போயிருக்கே, தேடி பார்த்துக்கிறேன். இதுவரை நீங்க யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, பிசாசு ஆண்டவரை எங்க கொண்டு போயிருக்கு, உயர்ந்த மலை மேல கொண்டு போயிருக்கு. அவனும் வல்லம் உள்ளவன், நல்லா எங்களை விட வேதவசனம் அந்த மாதிரி தெரியும் இல்லையா, வேதவசனங்களை கொண்டுதான் ஆண்டவரை இதுல சோதிக்கிறான். சரி, வாசிங்க,
உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாட்சாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான்.
சரி, ஆண்டவர் சொல்ற காரியத்தை குறித்திருக்கு. சரி, இதுல பார்த்தால் உலகத்தில் சகல ராஜ்யங்களையும் காண்பித்து மகிமையும் காண்பித்து அவன் சொல்லுகிறான், இவையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஆறுகிட்ட போய் சொல்றான், வானத்தையும் பூமியையும் மனுஷனையும் உண்டாக்கின தேவனத்திலே போய் பிசாசு அவரை மலை உச்சியில கொண்டு போய் வைத்து சொல்லுகிறான், எல்லா ராஜ்யத்தையும் காண்பித்து சொல்லுகிறான், இவையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டது. எப்படி கொடுக்கப்பட்டது? ஆண்டவர் ஆதாமு கொடுத்தார். ஆதாம் என்ன செய்தான்? இசாக்கு கொடுத்து விட்டான் பாவம். அவன் சொல்றான், நீர் என்னை பணிந்து கொண்டால் தேவனே கேட்கிறார், அவரே துதிக்கு பார்த்துற, அவரே ஆராதிக்கப்படத்தக்கவர், அவர் ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்ய வேண்டும், பிதாவுக்கு இயேசுவுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் ஆராதனை செய்ய வேண்டும். அப்படியானவரையே அவன் கொண்டு போய் சொல்லுகிறான், என்னை பணிந்து கொண்டால் இவ எல்லாவற்றையும் நமக்கு தரு. எப்படி பொய் சொல்லுகிறான் பாருங்க. ஏவாளுக்கு பொய் சொன்னது போல பிசாசு ஆண்டவரையே கொண்டு போய் இந்த காரியத்தை செய்கிறான். ஆண்டவரை கொண்டு போய் செய்ய பிசாசு வல்லமுள்ளவன் என்றால், என்னையும் உங்களையும் கொண்டு போறதுக்கு அவனுக்கு பெரிய வேலை இல்லை. அப்ப நாம் எப்படி இருக்கோம்? ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும், விழிப்புணர்வா இருக்க வேண்டும். இது லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 4 அதிகாரத்திலே 5-8 வசனங்களிலும் இந்த காரியங்கள் இருக்குது. ஆகவே உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் காத்து கண்களின் இச்சை ஏவாளை எப்படி பயன்படுத்தினானோ வஞ்சித்தானோ, அதே போல இயேசு கிறிஸ்துவையும் ஆண்டவரையும் அவன் கண்களின் இச்சின உலகத்தின் சகல ராஜ்யங்களை உமக்கு தருவேன் என்று அவன் சொல்லுகிறான். ஆண்டவர் அதுக்கு வேத வசனத்தின்படி பதில் கூறுகிறான். இரண்டாவது அவன் சொல்லுகிற காரியம் 4:3-4.
அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து,
அவனுக்கு பேர் என்ன? சோதனைக்காரன்.
நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார்.
ஆண்டவருக்கு முடியும். இன்றைக்கு நான் வாஜ்யமல்ல, நீங்க துதிக்காவிட்டு கல்லுகள் துதிக்கும். மன்னாவை கொண்டு பூசிது எனக்கு நான் யோசிச்சு பார்த்தேன். ஜனங்களுக்கு ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கல்லுகளை அப்பாக்கமாக ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆனால் பிசாசின் சத்தத்துக்கு, பிசாசின் காரியத்துக்கு அவர் கீழ்படியல். அதுக்குதான் அவர் பார்த்து சொல்லுற. அவே அப்பம் என்னத்துக்கு? பசி. 40 நாள் உபவாசம் இருந்து தண்ணி ஒன்றும் இல்லாமல் வனாந்திரத்திலிருந்து வருகிறார். அவர் வரும்போது இந்த கல்லுகளை அப்பமாக்கும். எப்படி வஞ்சிக்கலாம் பாரு. ஏவாளை வஞ்சித்ததுக்குள்ள இயேசுக்குவே வஞ்சிக்கலாம் என்று அவன் நினைவு வந்திருக்கான். கங்கணம் கட்டிடுறான். அது மாமிச இச்சை. உணவு சாப்பிடுறதுங்க மாமிசத்துக்கான காரியம். ஆகவே அதே கண்களின் இச்சையினால் சோதித்தான் உலக ராஜ்யங்களை காண்பித்து. இரண்டாவது அவன் செய்கிற காரியம் கல்லுகளை அப்பங்களாக்கும் என்று சொல்லி மாமிசத்தின் இச்சையினால் அவன் போதிக்கிறது குறித்து பார்க்கிறான், சொல்லுகிறது குறித்து பார்க்கிறான். அதிலும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வசனத்தின் மூலம் அவர் அதிலே வென்றார். மூன்றாவது அவன் செய்கிற காரியத்தை குறித்து 4:5 வாசியுங்கள்.
அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய்,
யாரு கொண்டு போய்? பிசாசு ஆண்டவரை கொண்டு போயிருக்கு. எங்க?
பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு,
பரிசுத்த நகரத்துக்கு மேலா கொண்டு போயிரு.
தேவாலயத்து உப்பரியின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் கால குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளை விடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார்.
என்ன சொல்ற? வேத வசனத்தை வச்சான் சொல்றான். ஆண்டவரை வேத வசனங்கள் மூலம் அவன் என்ன செய்யறான்? சோதிக்கிறான். பாருங்க, பெருமை. அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரியின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனால் தாள குதியும், ஜீவனத்தின் பெருமை. இது லூக்காவிலும் இந்த காரியம் சொல்லப்பட்டது. அப்ப ஏவாளை கண்களின் இச்சை, மாமிசத்தை இச்சை, ஜீவனத்தின் பெருமையினால் இந்த பழத்தை கொண்டு நன்மை தீமை அறியத்தக்க ரெண்டு கட்டளையை கூட அவள் நிறைவேற்றாமல் அதை செய்தபடியினால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் பிசாசை விடவில்லை. அவரை கொண்டு போய் 3 காரியங்களும் கண்களின் இச்சை, மாமிசத்தின் நீச்சல் ஜீவனத்தின் பெருமை, இது மூன்று காரியத்தினாலும் அவன் சோதித்தான். ஆனால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூன்றிலும் ஜெயித்தார். வேத வசனத்தை கொண்டு ஜெயித்தார். அவரும் வேத வசனத்தை உபயோகித்தார். ஆனால் ஆண்டவரும் என்ன செய்தார்? வேத வசனத்தை கொண்டே அவர் என்ன செய்தார்? ஜெயித்தார். ஆகவே நாம் இந்த பூமியிலே மூன்று காரியங்களுக்கு இருந்து, கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையிலிருந்து நாங்களும் என்னவர்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிசாசு எங்கேந்து கொண்டு போவான்? ஆண்டவரையே சோதிச்சு உயர்ந்த மலைக்கு கொண்டு போக முடியுமென்றால் உங்களையும் என்னையும் கொண்டு போறதுக்கான லேசான காரியம், இலகுவான காரியம். நாம் ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டியது அவசியம். சரி, மூன்றாவது ஒரு மனுஷனை குறித்து அவனில் காணப்பட்ட மூன்று காரியங்கள். தேவன் ஏன் அவரை இந்த பூமிக்கு அனுப்பினார், எதற்கு என்ற காரியங்களை குறித்து உங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த மனிதனை குறித்து பார்த்து அவன் மூன்று காரியங்களை குறித்து நாம் பார்த்து கடன் செல்லப்படுவோம். எடுத்துக்கொள்ளுங்கள், நியாயாதிபதிகள் புத்தகம் புத்தகம் 14 எடுத்துக்கொள்ளுங்கள். 1வது வசனத்தையும் 7வது வசனத்தையும்
சிம்சோன் திம்னானுக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு
பொருங்க வார். அங்கு இவாள் என்ன செய்தாள்? புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதாய் இருக்க, இச்சிக்கப்படத்தக்கதாய் இருக்கிறது என்று கண்டு என்ற வருதல்ல, அதே வசனம் இங்கே வருகிறது. குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டு. சரி, 7வது வசனம்
அவன் போய் அந்த பெண்ணோட பேசினான், அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள்.
அவன் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். சரி, இது இதை குறித்து பார்க்கும்போது ஆண்டவர் பெலிஸ்தர் மேல் இது வர்றதுக்காக செய்த என்று சொல்லலாம். சரி, ஆனால் இந்த சிம்சோன் என்ன செய்தார் சொன்னால், 16வது அதிகாரத்துக்கு வாருங்கள். அங்க அதுக்கு பிறகு நடந்த காரியங்கள் உங்களுக்கு சம்பந்தம் தெரியும். 16வது அதிகாரத்துக்கு வாருங்கள், 1வது வசனம்
பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும் போது,
16:1
பின்பு சிம்சோன் காத்தாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான்.
வேசியை
கண்டு
கண்டு போனான். பிறகு 4வது வசனம்
அதற்கு பின்பு அவன் சோரே ஆற்றங்கரையில் இருக்கிற தெளியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோட சிநேகமாயிருந்தான்.
சார், இது தேவனுக்கு விருப்பமா? முதலாவது பெலிஸ்தர் மீலே குற்றம் பிடிக்கிறதுக்கு, வெண்மையில் குற்றம் பிடிக்கிறதுக்கு செய்த காரியம் சொல். இங்கே இந்த சிம்சோன் செய்த காரியம் என்ன? கண்டு, கண்ணுக்கு பிரியமானவர். பிறகு பார்த்தா காசாவுக்கு போ ஒரு வேசியை கண்டு, பிறகு தெளிலால் இன்னும் ஒரு பெண்ணோடு சிநேகிதமாயிருந்தார். அதுக்கு பிறகுதான் அவள் அவன் கேட்கிறா, உண்ட பெலன் இதுல இருக்க, பெலிஸ்தர் வந்து விட்டானா, விட்டான ஒளிம்பி எல்லாத்தையும் விட்டு ஆட்டிச்சுன்ற. 300 ஒரு நரியை பிடிக்கிறேன்னா பெரிய சும்மா சாதாரண காரியமா? டெண்டு நரியை பிடிச்சு, அதுக்கு சும்மா கடிக்காமலாம் இருக்கும், டெண்டு நரியை பிடிச்சு வாழை கட்டி அதுல பந்தத்தை வச்சு கட்டி ஓட விடுறேன்னு சொன்னா என்ன துணிச்சல் உள்ளவன், ஆண்டவர்கிட்ட எவ்வளவு பெலன் உள்ளவன். சிங்கத்தையே கிழிச்சு போட்டான். நசுரையே ஆண்டவர் அவனை உருவாக்கின நோக்கம் வேறு, அவனை பிறக்க வைத்த நோக்கம் வேறு. ஆனால் இந்த சிம்சோன் என்ன நடந்தது பாருங்கள். அவனோட வாழ்க்கையில் கண்டு சிநேகிதமா இருந்தான், தேவனுக்கு பிரிப்பு இருந்தான், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது மூன்று மாவட்டத்தில் இருந்தது. ஆகவே என்ன நடந்தது என்று பார்த்தால், 16 அதிகாரம் 20 வசனத்தை பாருங்க.
அப்பொழுது அவர் சிம்சோனே, கர்த்தர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி
ராஜாவுக்கு
கொண்டு போய்,
முதல்ல என்ன செய்தாங்க, இந்த கண் இருக்கிறபடியா தானே பிரச்சனை இவருக்கு, போடுறவங்க கண்டு கண்டு செய்கிறார், நிறைய கட்டுறா இதை செய்கிறார் இல்லையா. உடனே அவங்க செய்த வேலை என்ன தெரியுமா, கண்களை பிடுங்க. இரண்டு வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையில் என்ன செய்தான், மாவரைச்சு கொண்டிருக்க. ஆண்டவர் அவனை பிறக்க வைத்ததே ஒரு காரியத்துக்காக, அவன் கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது மூன்று காரியத்தினாலும் கண்கள் பிடுங்கப்பட்டு சிறைச்சாலை விலங்கு போட்டுப்பட்டு மாவரைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் காண்கிறான், போடமெல்லாம் காண்கிறான், கண்களின் இச்சை, அவன் மாமிசத்தை இச்சை என்று சொன்னால் அவன் மாமிச இச்சையின்படி அவன் நடக்கிறான், வேசியை காண்கிறான், தெல்லோட சிநேகம் இருந்தான், மாமிச இச்சைகளை அவன் நிறைவேற்றினாயிருந்தான். இந்த மாமிச இச்சை மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அவசியம் என்று சொன்னால், கலாத்தியர் எழுதும் நிருபத்திலே பார்த்தால் அங்கே மாமிசத்தின் இச்சைகளை குறித்து சொல்லப்பட்ட எடுத்துக்கொள்ள, கலாத்தியர் 5 அதிகாரம் நான் 2 வசனத்தை வாசிக்கிறேன், நான் மீதி பின்னுக்குள்ள வசனங்களை வாசிப்போம். பாருங்கள், 16 வசனத்தை சொல்றது, பின்னு நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீங்க. நீங்க ஆவிக்கு ஏற்றபடி நடக்காட்டி மாமிச இச்சையை நிறைவேற்றுவளா இருப்பீங்க. அதான் அப்ப சொல்ற பவுல் கலாச்சாரம் எழுதும் போது சொல்லுகிறார், மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதம் இச்சிக்கிறது. இதெங்க வாசனாங்க, இச்சிக்கிறது. ஆதியாம் 3 அதிகாரத்திலே பார்த்து இச்சிக்கப்படுத்த விருட்சமா இருந்தது. சிம்சோனை பார்த்தா அவரும் இதுதான் கண்டு இச்சிட்டு எல்லாரும் போய் செய்யற. ஆவிக்கு ஆவி மாம்சத்துக்கு விரோதம் இச்சிக்கிறது, நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாபடிக்கு இவைகள் ஒன்று கொன்று விரோதமாயிருக்கிறார், எதிராயிருக்கிறார். இன்னொருத்தில் அவர் சொல்ற, நன்மை செய்ய வேண்டும் என்று எனக்கு விருப்பம் இருக்கு, நான் தீமை செய்கிறேன் என்றுள்ள பாவமே அது செய்கிறது என்று அப்போஸ்தலன் பவுல் எழுதுவார். சரி, இப்ப நீங்க வாசிங்க, 19-20 வாசிங்க, 21 முதல் 10 வரையும் வாசிங்க.
மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன.
ஹலோ, மாம்சத்தின் கிரியைகள் செய்கைகள் அது என்னவா இருக்குது, வெளியரங்கமா இருக்கிறது. அப்ப இது யாருக்கு எழுதப்பட்டிருக்கு, கலாத்தியருக்கு எழுதி வச்சிருக்கு, எங்களுக்கு தான் சேர்த்து எழுதப்பட்டிருக்கு. உலகத்தில் இருக்க இந்த காரியத்தை வாசிப்பாங்க தெரியாது அவனுக்கு, ஆண்டவர்கள் இருக்கிற வந்த பிள்ளைகளும் பைபிள் வாசிக்கிற பிள்ளைகள் தான் இந்த காரியம் சொல்லப்பட்டது. வாசி,
அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிராராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே.
எத்தனை காரியம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எல்லாம் சொல்லப்பட்டது. கிட்டத்தட்ட 17 காரியங்கள் சொல்லப்பட்டது. இதுல ஒன்றாவது இல்லை என்று நீங்க கடைசியும் சொல்லவே முடியாது. எல்லா காரியத்தையும் சொல்லப்படும், முழு காரியம் 17 காரியங்கள் மனுஷர்ல சொல்லப்பட்டது. மாம்சத்தின் நிச்ச இன்னுமாய் நீங்க எடுக்க தேவையில்லை. எபேசியர் 2:3 சொல்லப்பது, மாமிசத்தின் இச்சையின்படி நீங்கள் நடந்து. அப்ப சொன்ன பவுலான எபேசியருக்கு எழுதும்போது எழுதுகிறார், மாமிச இச்சையின்படி நீங்கள் நடந்து. இன்னுமாய் பேதுருக்கள் ஒன்று பேதுரு ரெண்டு பதினொன்றுல சொல்றது, மாம்சை இச்சையை விட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், விலக வேண்டும், ஓட வேண்டும். தொண்ணூத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு, பால் இச்சைகளை விட்டு நீ விலகி ஓடு. இன்னுமா ரெண்டு பேர் ரெண்டு பதினெட்டுல இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது, மாமிசத்தை இஞ்சிதை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். மாமிச இச்சையின்படி தந்திரமாய் அநேகர் உலகத்தில் உள்ளவர்கள் விசுவாசிகளை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நான் யோசிச்சு பார்த்தேன், முதல் முதல் ஆதாமுக்கும் இவளுக்கும் ஆண்டர் கொடுத்த கட்டல் ரெண்டு ரெண்டு கட்டல். பிறகு இஸ்ரவேல் மக்களை எத்திலிருந்து அவர் வனாந்திர அழைத்தும் போது அவர் கொடுத்தது எத்தனை, பத்து கற்பனைகள். ஆனால் இந்த பத்து கற்பனைகளையும் அதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி கிட்டத்தட்ட 168 நிபந்தனைகள் அங்கு கொடுக்கப்பட்டது. ஒரு இஸ்ரவேல் இளைஞன் இந்த காரியத்தை நிறைவேற்ற முடியாம இருந்து 168 நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டன. இதை இப்படி இப்படியா நீ ஆட்கொள்ள வேண்டும், இப்படி இப்படிதான் செய்ய வேண்டும், இப்படிதான் தேவனை ஆராதிக்க வேண்டும், ஓய்வினால இப்படி செய்ய வேண்டும், வருஷத்துக்கு மூன்று தரம் நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும், இப்படி பல காரியங்களை சொல்லப்பட்டது. யாத்திரா 20 பத்து கட்டளை கொடுத்துவிட்டு அங்காலே நீங்க வாஜி பாத்தீங்களா, இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் மக்கள் இருந்து வனாந்தரத்தில் அழைத்து வரும்போது எத்தனை காரியங்களை ஆண்டவர் செய்தார், செஞ்சு இழப்பிழக்க செய்தார். ஆ மித்தியம் எல்லாம் சேர்த்து ஆண்டு ஆடுனா உடனே மாறாவுக்கு வந்து தாகம் வந்துட்டு மாறாவன் தண்ணியிலப்பதான் கசப்பாரு உடனே முறுமுறுப்பு. பாருங்க, பிறந்த வனாந்திரத்தில் அவன் பிறந்திருந்த பிள்ளை, அந்த பிள்ளை 40 வரையும் அதுக்கு உடுப்பு எங்க கடையா இருக்குது, வனாந்திரத்தில் செருப்பு பழசா போகல, போட்டிருந்த உடுப்பு அவர்கள் வளர வர உடுப்பும் வளர்ந்தது, போட்டிருந்த சப்பாத்தும் வளர்ந்தது, பாதணியும் வளர்ந்தது. ஒரு பிள்ளையை சுமக்கிறது போல சுமந்து வந்த, தண்ணீரை கேட்டா தண்ணீரை கொடுத்தார், இறைச்சி இல்ல இறைச்சியை கொடுத்தார்கள். கடைசியில் ரெண்டு பேர் தவிர மற்ற ஒருவரும் போய் புறப்பட்டது. கிட்டத்தட்ட புருஷன் மட்டும் 600,000 போய் எத்தனை பேர் போன, 66 பேர். அங்க ஜோசப்பு, ஜோசப்பின் மனைவி, அவன் ரெண்டு நாலு சேர்த்தா 66 நாளும் 70 பேர் தான் இதுக்கு போனாங்க. இன்னைக்கு 600,000 புருஷர்கள் மாத்திரம் பெருகினார். இவ்வளவு காரியத்தையும் அவன் உமிட்டு கொண்டு போது அவருக்கு என்ன செய்வார், இன்னொருத்தர் சொல்றது எயிட்ஸ்ல சாப்பிட்ட வெள்ளரிக்க பூண்டு இதுகளை குறித்து இதயத்திலே எயித்துக்கு திரும்பினார், இச்சித்தார். மாமிசத்துக்குரிய காரியங்களை இச்சித்தார். காலம் போன மண்ணா விழும், விதைக்க தேவையில்லை, அறுக்க தேவையில்லை, ஒன்றுமில்லை, சாப்பாடு அதை கொண்டு வந்து அரைச்சு போட்டு நாங்கள் சுட்டு சாப்பிட வேண்டியது. அவ்வளவு சுலபம் பாருங்க, தண்ணீர் தான் மழையை அடிச்சோட தண்ணி பேசுறோன்னா தண்ணி மாறா வந்தீங்கன்னா மரத்தை போட்டோன்னா மதுரமான தண்ணீரா மாறிட்டு. எத்தனை காரியங்களை, எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கார். அவர் நினைச்ச திருப்பும் எகிப்துக்கு திரும்பினார். யாக்கோபு 3 ஒரு காரியத்தை குறித்து அங்க கோட்டுக்கு, யாக்கோபு 13:14-15
சோதிக்கப்படுகிறவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான், பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள்.
நீங்க மோசம் போகாதிருங்கள், மாமச இச்சைக்கு இடம் கொடாமல் நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் என்று வேதம் சொல்லுது. அவன் தான் சுய இச்சையினாலே அவள் சொன்னா இச்சிக்கப்படத்தக்க விதம் விருட்சமா இருந்தது, பணமா இருந்தது. சிம்சோனை பார்த்தா அவன் கண்களின் இச்சையின்படி மாமிசத்தின் இச்சையின்படி நடக்க கண்ணையே பிடுங்கி விட்டான். பின்பு இச்சையானது கற்பந்தடித்து பாவத்தை பிறக்கும், பாவம் பூரணமாக மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சோதரை மோசம் போகாதுங்க. சோதிக்கப்படுகிற எவன் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறது என்று சொல்லாதிருப்பார். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அடுத்தது ஜீவனத்தின் பெருமை. ஜீவனத்தின் பெருமையை குறித்து பார்த்தால் மத்தியோடு சுவிசேஷத்தில் பார்த்தால் 10 அதிகாரத்தில் அங்கு வரும்போது அங்கு ஒரு காரியத்தை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. அங்கே அந்த வாலிபன் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது லூக்காவை பார்த்தால் தலைவன் என்று சொல்லப்படுகிறது. சரி, அவன் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து நல்லொரு கேள்வியே கேட்டான். நல்லொரு கேள்வி, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை பெற நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும், என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இருந்த 10 கற்பனைகளை காரியத்தை அவர் சொல்லுகிறார். அப்படியே சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், நான் சிறு வயதில் இருந்தே இவைகளை கை கொண்டு வருகிறேன். எப்படி அவன் சிறு வயதிலிருந்தே நான் இதுகளை கை கொண்டு வருகிறேன், இன்றும் என்னிடத்தில் என்ன குறையுண்டு? பெருமை. கேட்டு கேள்வி நல்ல கேள்வி, ஆனா அவனிடத்தில் இருக்கிறது பெருமை. அவன் சொன்னான், இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு? ஆண்டவர் சொன்னார், நீ பூரண சற்குணராய் இருக்க வேண்டும் என்றார். உன்னிடத்தில் உள்ளதை விட்டு சரித்திர கொடுத்து விட்டு பின்பு என்னை பின்பற்றி வா. வேதம் சொல்லுகிறது, அவன் மிகுந்த ஆஸ்தியுடையவனாய் இருந்தபடியால் மன துக்கத்தோடு திரும்பி போனான். ஜீவனத்தின் பெருமை. ஆண்டவர்கிட்ட வந்து துக்கத்தோட போன ஒரே ஒரு ஒன்னு சொன்னான், இந்த வாலிபன் இந்த தலைவர் தான் என்ற வேதம் சொல்லு. வருத்தப்பட்டு பாடுறது நீங்க எல்லார் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இல்லை பார்த்தருவேன். ஆனா துக்கத்தோடு போனான், காரணம் மிகுந்த ஆசை இருந்தபடியா. அவன் எனக்கு இருந்தது ஜீவனத்தின் பெருமை. சிம்சோனுக்கு கண்களை இச்சது மாமிசத்தை ஜீவனத்தின் பெருமை இருந்தது. ஏனென்று சொன்னால் சிம்சோன் கடைசியிலே பார்த்தால் அந்த 16 அதிகாரம் கடைசி பகுதியிலே பார்த்தால் அவன் கண்கள் புடுங்கப்பட்டது, மாவரைத்துக் கொண்டு இருக்கிறான். இவனை வேடிக்கை காட்டத்துக்காக இவனை ஒரு சின்ன படியும் கூட்டிக் கொண்டு வர யோசிச்சு பாரு, எப்படியான வல்லமை உள்ளவன், எப்படியான காரியங்களை செய்தவன் வருகிறான். வரும்போது என்ன சொல்லுகிறான், சின்னப்படியே கேட்கிறான், இதுல சுவர் எங்க இருக்கு என்று கேட்கிறான். என் கண்ணில் அவருக்கு கண் புடுங்கியாச்சு. அப்ப சொல்றான், ஒருவன் இந்த கையை தொட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் என்று சொல்லுகிறான். சொல்லும் போது ரெண்டு கையிலையும் கை வச்சுட்டான். ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், அதுலேயும் கேட்கிற கேள்வி என்னண்டா, ஆண்டவரே என் கண்ணுக்கு பதிலாக இவர்களை பழி வாங்கும்படி. தேவன் பிள்ளைக்கு ஆகாத கூடாத காரியம் பழிவாங்கல் தேவனுக்குரிய. நான் சொல்லுகிறேன், இவர்களை பழி வாங்கும்படி என்ன செய்ய வேண்டும்? இந்த ஒரு விசை என்னை பரிசுத்தாவின் பலன் எனக்கு தாரும். இவர்களோடு நானும் மடிகிறேன், நானும் சாகுறேன் என்று சொல்லி பிடிச்சு தள்ளினான். அவன் உயிரோடு இருந்ததை விட சாகும்போது செத்தவர்கள் அதிகம். தேவன் திட்டம் சித்த நோக்கம் நிறைவேறாமல் போனது காரணம் கண்களின் இச்சை, மாதத்தின் இச்சை, ஜீவனத்தின் தலைமை. இன்னொரு காரியத்தையும் குறித்து நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற காரியம் பண ஆசை. அதையும் பார்த்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பண ஆசை எல்லா திங்கிக்கும் வீரா இருக்கு. வேதம் சொல்ல மல்கியா புஸ்தகம் எல்லாருக்கும் தெரியும். மல்கியா புஸ்தகம் 3 வாசிங் 8-9.
மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாவத்திலும் காணிக்கைகளிலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசவாங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்த்திக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
பிசாசுக்கு ஆண்டவர் சோதிக்க வருந்தது தேவனை பரீட்சை பாராதிருப்பா என்று சொல்லுகிறார். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை சோதித்து பாருங்கள், இதிலே தசவான் காணிக்கையிலே சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பணம் தேவைதான் இல்லையா? ஊழியத்துக்கு எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு பணம் தேவைதான். ஆனால் பண ஆசை எல்லா தீங்கிக்கும் வீரா இருக்கிறது. என்ன சொன்னால், புதிய ஏற்பாடுகளை பார்த்தால் 1 தீமோத்தேயு 6 1 தீமோத்தேயு 6:9-10
ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள்.
என்னத்துல?
இச்சைகளிலும் விழுகிறார்கள்.
முதலே பார்த்தோம், இச்சைதான் பார்த்தோம் இல்ல, கண்களின் இச்சை மாம்சத்தை இச்சை ஜீவனத்தை பெறும். அப்ப இங்க சொல்லப்பட்டது ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிற பண ஆசை சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமுழ்த்தி மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளினால் விழுகிறார். அடுத்த பாசம்,
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது.
பண ஆசை எல்லா தீமைக்கும் ஆணி வேறா இருக்கிறது. ஒரு மரம் நிக்க வேண்டும் என்றா அது ஆணி வேர். இந்த பண ஆசைதான் எல்லா தீங்கிக்கும், கண்களின் இச்சை மாமிசத்திச்சை ஜீவனத்தின் எல்லாம் வந்து பாலிவனை குறித்து பாருங்க. அவன் பணம் இருந்தது, ஆண்டவர்கிட்ட வந்து துக்கத்தோடு போறான், காரணம் பணம்.
சிலர் அதை இச்சித்து,
சிலர் அதை என்ன செய்யறாங்க,
இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள்.
அநேக தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார். பண ஆசை எல்லா தீங்கிக்கும் வீராய் இருக்கிறது. ஆண்டு இதுமாய் 1 John 2:15-16.
உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதிருங்கள்.
ஆஹா,
ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை.
இல்லை,
ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள்.
இது பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, கண்களின் இச்ச மாம்சத்தின் இச்ச ஜீவனத்தின் உலகத்தில் உண்டவைகள் பிசாசினால் உண்டாக்கப்பட்டன. பிசாசா தான் ஏவாளை வந்தித்தான், இயேசுவை வந்தித்தான், சீம்சோனை வஞ்சித்தான். உன்னையும் என்னையும் வஞ்சிக்காதபடி நாம் அதிக ஜாக்கிரதையை எச்சரிக்கை இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தபோது நீங்க பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்றார். பொருளாசையை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இனிமே எபிரேயர் 13:5 பார்த்தால் பண ஆசை இல்லாதவளாய் நீங்கள் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறார். இன்னுமாய் எபேசியர் 5:5 பொருளாதாரக்காரன் ஆவது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை பிரசங்கில சொல்லப்பட்டது. ஆகவே நாம் பார்த்த 3 காரியங்களை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்த கிழமை அவருடைய சிலுவை மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதல் குறித்து நாங்கள் பார்க்க போவோம். இது இன்றைக்கு ஓசன்னா சந்தோஷமாய் பாடுனால், ஆனால் எங்கள் வாழ்க்கையிலே கண்களின் இச்சை மாமிசத்தின் இச்சை ஜீவனத்து பெருமை வராதபடி நாம் அதிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. எவ்வாளை வஞ்சித்து ஆதாம் எவ்வாள் காரியத்தினால் இந்த காரியங்கள் நடந்தது. சிம்சோனை வஞ்சித்திருக்கான். ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை விட இல்லை. அதே விதத்தில் பண ஆசை எல்லா தீங்கிக்கும் வேறாயிருக்கிறது. ஆகவே நாம் இயேசு இன்றைக்கு படித்தோம் பாட்டு, ஏ கிறிஸ்து எங்களுக்கு வெற்றி தருகிறார், நிச்சயம் கொடுக்கிறார் இல்லையா. ஆகவே எல்லாமே தேவ சமத்தில் ஒளிமை நின்று ஒன்று கொரிந்தியர் 15:57 வசனத்தை எல்லாருமா சேர்ந்து நாங்கள் ஒருமுறை வாசிப்போமா. ஒன்று கொரிந்தியர் 15:57 எடுத்துட்டீங்களா? 243 பக்கம் புதிய பாடு. சரி, எல்லாரும் சேர்ந்து வாழ்க்கலாம். நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த கண்களின் இச்சை மாம்சத்தை ஜீவனத்தின் பெருமையில இருந்து நாம் ஜெயம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தா நாங்கள் எச்சரிக்கையா ஜாக்கிரதையா விழிப்பா இருப்போமானால் நிச்சயமாய் நமக்கு ஜெயம் தருவார் இயேசு கிறிஸ்து. அதுல வெற்றி பெறுவார், ஜெயம் தருவார். ஆகவே அந்த தேவனை நோக்கி பார்ப்போம். கத்தாதி கத்தரை மகிமை புரிந்தின தேவனை நோக்கி பார்ப்போம் என்றால் அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஏ கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சிறுவையில எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து ஜெயித்து விட்டார். பிசாசு கண்களின் இச்சை மாமிசத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமையை கொண்டு வந்தான். அது மூன்றிலும் வேத வசனத்தினை கொண்டு அவனை ஜெயமெடுத்தார். அப்பாலே போ சாத்தானே என்று அவர் தள்ளினார். அவரை ஜெயம் 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 எடுத்தார். ஏ கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். இவள் விழுந்தால்தான், ஆனால் இயேசு கிறிஸ்து ஜெயம் பெற்றார். ஆகவே நானும் நீங்களும் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். நாங்கள் ஜெயம் பெறுவர்களாக இருக்க வேண்டும். அதிக ஜாக்கிரதையுள்ள இயேசுவையே சோதித்த அவன் எங்களை சோதிப்பதற்கு அவனுக்கு இலகுவான காரியம், சுலபமான காரியம். ஆகவே நாம் ஜாக்கிரதையாயிருந்தவளும் பாவத்தை குறித்து நாம் அதிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பிறருக்கு விரோதமாய் செய்கிற பாவம் உண்டு, தனக்குத்தான் விரோதமாய் செய்கிற பாவம் உண்டு, தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம் உண்டு. நீ பாவத்தை குறித்து அதிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இச்சிக்கப்படத்தக்க இச்சை இச்சையினால விழுந்து போனார்கள். எத்தனையோ பெரிய பெரிய ஊழியர்கள் இந்த காரியங்களை விழுந்து போனார்கள். பண ஆசையினாலே அநேக விழுந்து போனார்கள், வஞ்சிக்கப்பட்டு போனார்கள். நீ நானும் அதிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியம். எங்க காணப்படுறான போஸ்டுகள், காணப்படுறான படங்கள், காணப்படுற மெகசின்கள் எல்லாம் அசிங்கம், அசுத்தம், ஆபாசம் நிறைந்தது. நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். கண்களை இச்சைத்தும் மாமிசைச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் ஜெயம் பெற, நான் வெற்றி பெற எனக்கு கிருபை தாரும், உதவி செய்யும் என்று கேட்டால் நிச்சயமாய் தேவன் செய்வார். எல்லாம தேவசமத்திலே கரங்குலேந்து கேட்போம். ஆண்டவரே இந்த காரியத்திலிருந்து ஆண்டவரே நான் ஜெயம் பெற, ஆண்டவரே நான் விரும்புகிறேனா ஆண்டவரே, கண்களை இச்சையிலிருந்து ஜெயம் பெற விரும்புகிறேன், மாமிசிச்சிருந்து ஜெயம் பெற வருகிறேன், ஆண்டவரே ஜீவனத்து பெருமையிலிருந்து ஜெயம் பெற வருகிறேன், பண ஆசையே காரியங்கள் இழுப்பது சிக்கிட்டு போகாதபடி ஆண்டவரே ஆண்டவரே நீ ஜெயங்கு தருகிற தேவன், ஆண்டவரே வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் ஆண்டவரே, ஜெயம் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிறார் ஆண்டவரே, கிருபையா நீ நடத்தும்படியா நாங்கள் லாவஜம் சமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களோட வார்த்தை ஆண்டவரே நீ பேசி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இப்படியான காரியத்திலிருந்து ஜெயம் கொள்ளுகிறாய், ஒவ்வொருளை மாற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம். சமத்தில் ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.